بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم يسر، اللهم يسر، اللهم يسر. அல்லாஹுவின் நட்பும் பேச்சும். வநகூலு இன்னல்லாஹ தக்கத இப்ராஹீம கலீலா வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா ஈமானன் வதஸ்தீகன் வதஸ்லீமா. இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லாஹ் وقدس الله سره وتغمده الله بغفرانه ورحمته. அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ என்ற இந்த நூலை நாம் படிக்கும் போது, இன்றைய பாடத்திலே இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹீமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நண்பனாக எடுத்துக்கொண்டான், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் பேசினான் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், உண்மை என ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். கவனிங்க, இன்று பெரும்பாலும் இது போன்ற ஃபித்னாக்கள் இல்லாமல் போய்விட்டன, அல்ஹம்துலில்லா. இதை மறுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட வெளிப்படையாக இதை மறுப்பதில்லை. அதாவது தங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக்கொண்டு முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையையும் ஜஹ்மியாக்களுடைய கொள்கையையும் பேசுகின்ற இப்போது இருக்கக்கூடிய இந்த சுன்னத் வல் ஜமாஅத் மக்கள் கூட இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மக்களுக்கு மத்தியில் எடுப்பது கிடையாது. ஆனால் உள்ளத்திலே அவர்களுடைய நம்பிக்கை என்பது வேறு. அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால் அவர்களும் நாம் கூறுவதை போன்று கூறுவார்கள். எப்படி? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீல், இந்த மாதிரி கூறுவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளார போய் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டால் அவர்கள் இதை மறுத்து விடுவார்கள், அதுக்கு வேற ஒரு விளக்கம் வச்சிருப்பாங்க, சரியா? ஆனால் பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹ் இன்று அதை பற்றி மக்களிடத்தில் சர்ச்சை செய்யாமல் அவர்களும் நாம் சொல்வது போன்றே வெளிரங்கமா பகிரங்கமா இதையே அதிகமாக சொல்றதுனால இந்த விஷயத்தில் நாம் அவர்களிடத்தில் அதிகமாக தர்க்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு நம்ம பல பாடங்களில் சொல்லியிருக்கிறோம், இந்த தங்களை தாங்களே சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பலர், புரியுதா, பல கொள்கைகளில் ஜஹ்மியாக்கள் அதுபோன்று முஅத்திலாக்களுடைய கொள்கையில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் அவர்கள் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் முன்கூட்டிய பல பாடங்களில் சொல்லியிருக்கோம். உதாரணமா மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது, அதுபோன்று அல்லாஹு தாலாவுடைய பேச்சு, அல்லாஹ் பேசுகிறான், குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களில் அவர்கள் நம்மை போன்றே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையை அவர்கள் கூறுகின்றார்கள், சரியா? இப்ப பாருங்க, இந்த விஷயத்தை, அதாவது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டான், இது ஒரு பெரிய விஷயம். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்களில் ஒரு நபியை பற்றி அந்த நபியுடைய தியாகம், அந்த நபி அல்லாஹுவிடத்தில் நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள், அல்லாஹுவிற்கு அவர்கள் செய்த அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், இந்த தியாகங்களுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூறுகிறான், நான் உங்களை இமாமாக ஆக்கினேன், நான் உங்களை என்னுடைய ஹலீலாக ஆக்கிக் கொண்டேன் என்று, சரியா? ஹலீல் என்றால் என்ன? அதாவது உற்ற தோழர், விரும்பக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள். இது ஒரு வார்த்தை, நேசன் தோழன் என்று சொல்றோமா இல்லையா? இந்த ஹலீல் என்பது அதற்கும் மேல, அதாவது யாரை அல்லாஹு தஆலா ஹலீலாக எடுத்துக்கொண்டானோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய விருப்பத்தை தவிர தனக்கென்று எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. அந்த அளவிற்கு அல்லாஹுவின் மீது நட்பு கொண்டவர்கள், அல்லாஹுடைய நேசத்தை தன்னுடைய நேசமாக ஆக்கிக் கொண்டவர்கள், அவர்கள்தான் இந்த அந்தஸ்துக்கு வர முடியும். புரியுதா? நபிமார்களிடத்துல ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை தனித்தனியா எடுத்து பார்க்கும்போது பல தியாகங்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய பார்வை இருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஒரு சில விசேஷமான தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். புரியுதா? தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅதின், அவர்கள் தூதர்கள், அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அவர்களில் சிலரிடத்தில் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசி இருக்கின்றான். சரி, நல்ல கவனிங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்புகளை கொண்டு நபிமார்களை நாமும் மேன்மைப்படுத்துவோம், சிறப்பிப்போம். நாம எந்த ஒரு நபியையும் இன்னொரு நபியை விட உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக இன்னொரு நபியை குறைத்து பேசுவது, அவர்களை தாழ்த்தி பேசுவது கூடாது. இது தடுக்கப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா அதை நமக்கு வழிகாட்டி விட்டார்கள். நீங்கள் என்னை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மேன்மைப்படுத்தாதீர்கள். லா துஃபத்திலூனி அலா யூனுஸ் இப்னி மத்தா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை சிறப்பாக கூறாதீர்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது, நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அந்த சிறை காவலர் அல்லது மன்னருடைய அந்த பணிவிடையாளர் வந்து அழைக்கும் போது நான் உடனே சென்றிருப்பேன் என்று சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்வாக சொல்வதற்காக அவ்வளவு காலம் ஜெயிலில் இருந்ததற்கு பிறகு கூட மன்னருடைய பணியாளர் வந்து அழைக்கும் பொழுது தான் நிரபராதி என்று உறுதியாகாமல், தன்னுடைய அந்த தூய்மை வெளிப்படுத்தப்படாமல் ஒரு குற்றவாளியாக சிறையிலிருந்து அவர்கள் வெளிவர விரும்பவில்லை, சிறையில் அவர்கள் படுவது கஷ்டமாக மிகப்பெரிய துன்பமாக இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த இடத்தில் நானாக இருந்திருந்தால் அந்த பணியாளர் வந்து கூப்பிட்ட உடனே போயிருப்பேங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய நபிமார்களை சிறப்பித்து சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி அன்சாரிக்கும் ஒரு யஹூதிக்கும் இடையில கொஞ்சம் பேச்சுவார்த்தை வந்துருச்சு. அந்த யஹூதி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பேச்சை கொண்டும் தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டும் தேர்ந்தெடுத்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்வா பேசிட்டார். இந்த அன்சாரிக்கு வந்துச்சு கோவம், விட்டார் உரையார் பலார்னு விட்டார். அந்த யகுதி அப்படியே கணத்துல கை வச்சுக்கிட்டு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, அபுல் காசிமே இந்த பாருங்க, நான் இப்படி சொன்னதற்கு உங்களுடைய தோழர் எனக்கு விட்டார் ஒரு அறன்னு சொல்லிட்டு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன சொன்னீங்க என்பதை கேட்டுட்டு, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை மூசாவை விட சிறப்பித்து சொல்லாது பேசாதீர்கள். நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் அந்த சூருடைய சப்தத்தில் மூர்ச்சையாகி விழுந்திருக்கும் போது முதலாவதாக நான் எழுந்திருப்பேன். அப்போது பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் அந்த கால்களில், அர்ஷுடைய தூண்களில் ஒரு தூணை பிடித்தவராக நின்றிருப்பார். எனக்கு தெரியாது மூர்ச்சையாகியவர்களில் இருந்து அவர் பிறகு எழுந்தாரா அல்லது அவருக்கு மூர்ச்சையே ஏற்படவில்லையா, மயக்கமே ஏற்படவில்லையா என்று எனக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தன்னை விட சிறப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். புரியுதுங்களா? இவன் நபிமார்களில் பொதுவா யார் ரசூலாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் நபிமார்களில் உயர்ந்தவர்கள். அந்த ரசூல்மார்களிலும் அல்லாஹு தஆலா உலுல் அஸ்ம் என்று ஐந்து இறை தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து தூதர்களை அல்லாஹு தஆலா விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த ஐந்து நபிமார்களையும் ஐந்து ரசூல்மார்களையும் ஒரே இடத்திலே பெயர் கூறி அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்கிறான். இந்த ஐந்து நபிமார்களில் அல்லாஹு தஆலா நம்முடைய நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக சிறப்பித்து வைத்திருக்கிறான். வகான ஃபத்லுல்லாஹி அலைக அதீமா, நபியே உங்கள் மீது அல்லாஹுடைய சிறப்பு, அல்லாஹுடைய அருள் மிக மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. சரியா, அந்த சிறப்பை உறுதி செய்யும் விதமாகத்தான் நம்ம மிஅராஜுடைய பாடத்தில் படித்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினார்கள். மிஅராஜுடைய இரவுல மிஅராஜுக்கு செல்வதற்கு முன்பும் தொழுகை நடத்தினார்கள், மிஅராஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகும் தொழுகை நடத்தினார்கள். எல்லா நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய ரசூலாக ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒரு ஆதாரம். அதுபோன்று நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் எல்லாம் இந்த மேற்கூறப்பட்ட ஐந்து நபிமார்களிடத்திலே ஓடிவிட்டு வருவார்கள். இறுதியாக யாரிடத்திலே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க, அப்புறம் நூஹ் இடத்திலே, பிறகு இப்ராஹிம் இடத்திலே, பிறகு மூசாவிடத்திலே, பிறகு ஈசா அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கடைசியாக யாரிடத்துல வருவாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. சரி, இப்படியாக பல சிறப்புகளை கொண்டு நமக்கு தெரிய வருகிறது அல்லாஹுவிடத்திலே நபிமார்களில் ரசூல்மார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த ரசூல்மார்களிலே ஐந்து நபர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள். இப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்களுக்கு சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். அந்த சிறப்புகள் நம்ம ரசூலுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கு. இப்ப முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது சூரா நிசால 125வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் நேரடியாக குறிப்பிடுகின்றான், அல்லாஹு தஆலா இப்ராஹிமை தன்னுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டான். அதுபோன்று சூரா நிசாவில 164வது வசனம், وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நேரடியாக பேசினான். وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا, சூரா அன்னிசாவுடைய 125, وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا, சூரா அன்னிசால 164. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நேரடியாக பேசினான். சரி, இதில் முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய ஹுல்லத் ஹலீல் என்ற அந்த பெயருடைய வேர் சொல்லுதான் ஹுல்லத்துன், ஹா லாம் முஷத்தத் தா ஹுல்லத்துன். இந்த ஹுல்லத்துன் நட்பு. சரி, இப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கவனிங்க, அல்லாஹுடைய தன்மைகளை நாம் நம்முடைய அறிவை கொண்டு அளவிடக்கூடாது, நம்முடைய அறிவை கொண்டு முடிவு செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவான அடிப்படையில் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். சரியா, அல்லாஹுவின் பக்கம் எதுவெல்லாம் சேர்க்கப்பட்டு விடுகிறதோ அங்கே நம்முடைய நிலைப்பாடு அதை அல்லாஹுவிற்கு தகுந்த அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்பிக்கை கொள்வது முடிச்சு வாய் முடிய வேண்டியதான். எந்த ஒன்றை நல்ல கவனிங்க, எந்த ஒன்றை அல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்து கூறிவிட்டானோ, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றை தன்னோடு சேர்த்து தன்னுடைய குணமாக அல்லது தன்னுடைய செயலாக தன்னுடைய தன்மையாக கூறிவிட்டானோ அதை நாம் நம்முடைய அறிவை கொண்டோ தத்துவத்தை கொண்டோ நம்முடைய அனுபவத்தை கொண்டோ அல்லது உலக வஸ்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தோ அளவிடாமல், அதற்கு வியாக்கியானம் விளக்கம் கூறாமல், விளக்கத்தை தேடாமல், அதனுடைய வெளிரங்கமான அர்த்தம் என்னவோ பொருள் என்னவோ அந்த பொருளை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு அதனுடைய உண்மை விளக்கத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சோம். புரியுதா? அப்ப இந்த அடிப்படையில வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிமை தன்னுடைய கலீலாக எடுத்துக்கொண்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கலீல், அல்லாஹுவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல். புரியுதா? அப்ப கலீல் என்பது என்ன? கமாலுல் முஹப்பா, அன்புனுடைய உச்சம், நேசத்தினுடைய ஒரு முழுமைத்தன்மையை தான் இந்த ஹுல்லத்துன் என்ற வார்த்தையை கொண்டு அரபியிலே சொல்லப்படும். இந்த ஜஹ்மியாக்கள் அல்லது முஅ்தஸிலாக்கள் அல்லது அவர்களுடைய கொள்கையில் இருந்த முந்தைய காலத்தில் இருந்த அந்த சோகால் சுன்னத்துல் ஜமாத், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் என்பவன் ஹாலிக், படைத்தவன், மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள். அவங்க ஹாலிக் என்ற வார்த்தையை அந்த காலத்தில் கதீமுன் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துவாங்க. இந்த கிதாபுடைய ஆரம்பத்தில் கூட கதீமுன் பிலப்திதா இன், புரியுதுங்களா, என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப கூட நம்ம சொல்லியிருப்போம், இது இதனுடைய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய பெயராக நாம் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா முந்தியவன் முதலாம் அவன், படைப்பினங்கள் புதிதாக வந்தவை, எனவே இந்த ரெண்டுக்கும் இடையில எந்த வகையிலுமே தொடர்பு கிடையாது. ஆகவே இந்த நேசம் என்பது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது என்று அல்லாஹு தாலா இப்ராஹிமை தன்னுடைய நேசராக, உற்ற தோழராக எடுத்துக்கொண்டத அவர்கள் நேரடியாக மறுக்கிறான். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம் ஆயிடும்? குரானை நேரடியாக மறுத்ததாக ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இடங்கள்ல, அல்லாஹ் இப்ராஹிமை விசேஷமா வச்சிருக்கிறான், அவர் ரொம்ப நல்லவர், அவர் அல்லாஹ்வுக்கு அதிகமா நேசம் செய்யக்கூடியவர், அவ்வளவுதான். அல்லாஹ் தன்னுடைய நேசராக எடுத்துக்கொண்டான் என்று நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. புரியுதா? அவர் அல்லாஹ்வை அதிகம் நேசிச்சாரு, அவ்வளவுதானே தவிர அல்லாஹ்வும் அவரை நேசராக எடுத்துக்கொண்டார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படியாக ஒரு விளக்கம் சொல்லி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன காரணம், உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், குரான்ல இருக்கிறத ஏத்துக்கிட்டு போயிட்டா என்ன இருக்கு அவங்களுக்கு, குரான்ல அல்லாஹ் சொல்றான் ஏத்துக்கிட்டு போயிட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குதான் நம்ம பல பாடங்களை சொல்லி இருக்கிறோம், இந்த மாதிரி தத்துவம் பேசக்கூடியவர்கள், வழிகிடக்கூடியவர்கள் எல்லாமே அவங்க ஒரு வியாக்கியானம் வச்சிருப்பாங்க, வியாக்கியானத்துக்கு ஒரு வியாக்கியானம் வச்சிருப்பாங்க, வியாக்கியானமே பெருசு, அதுக்கு ஒரு வியாக்கியானம். அது என்ன? அல்லாஹ்வை பாதுகாக்க போறாங்களாம், அல்லாஹ்வுடைய தன்மையை பாதுகாக்க போறாங்களாம், அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்த போறாங்களாம். மனிதர்களுடைய தன்மையிலிருந்து அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தங்களுடைய குறைவான அறிவுக்கு ஏற்ப அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்த நினைத்து கடைசியில அல்லாஹு தஆலா தனக்கு எதை சேர்த்து சொன்னானோ அதையே அவர்கள் மறுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிறாங்க. புரியுதா இல்லையா? படைப்பினங்களை விட்டு அல்லாஹ்வை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியில அவர்களுடைய நிலைமை, அல்லாஹு தஆலா தனக்கு எதை சேர்த்தானோ அதை மறுக்கக்கூடிய, அதை நிராகரிக்கக்கூடிய, அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய ஒரு முரண்பாட்டுக்கு போயிடுறாங்க. எப்படி அல்லாஹுவை அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பிடுவது மிகப்பெரிய பாவமோ அல்லது குஃப்ரோ, அது போன்றுதான் அல்லாஹ் தனக்கு சேர்த்த தன்மையில் ஒரு தன்மையை மறுப்பதும் மாற்றுவதும் ஒரு பெரிய பாவம் அல்லது குஃப்ர், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? அவங்க ஒரு குஃப்ரில் இருந்து தப்பிக்க நினைச்சாங்க, ஆனா கடைசியில அதுக்கு அவங்க செஞ்சது என்ன, தன்னுடைய அறிவை அளவுகோலா வச்சதுனால, தங்களுடைய அறிவை அளவுகோலாக வைத்ததுனால அவங்க இன்னொரு ஆபத்துல போய் விழுந்தாங்க. இது எப்படி? உதாரணத்துக்கு நம்ம கதைகள்ல படிப்போமா இல்லையா, ஒரு மனுஷன் சிங்கம் துரத்துதுன்னு மேல மரத்து மேல ஏறினானா, மரத்து மேல ஏறுனு சொன்னா அங்க ஒரு அது என்ன மலப்பாம்பு இருந்துச்சா, அல்லாவே மலப்பாம்பு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தானா, பார்த்தா அந்த மரத்தினுடைய ஒரு கிளை ஒன்று நதியில ஓடிக்கிட்டு இருந்துச்சான். சரி, இந்த நதியில குதிச்சாவது தப்பிப்போன்னு சொல்லிட்டு நதியில குதிச்சானா, குதிச்சு அங்க ஒரு முதல இருந்துச்சான், அது துரத்த ஆரம்பிச்சான். அல்லாவே முதல துரத்துன்னு வேகமா நீந்து 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 அடுத்த கரையில ஏறினானா, அப்பா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு வீடு ஒன்று இருந்துச்சான், பாலடைஞ்ச வீடு, அந்த காலத்தில் கட்டி போட்ட வீடு, அப்பான்னு அதில் போய் சாஞ்சி நிம்மதியாக இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் சாஞ்சானான். அவன் சாஞ்ச வேகத்தில் சுவரிலிருந்து மண்டையில் விழுந்துச்சான். இந்த கதை தான் இவங்க கதை. என்ன, ஒரு சிறுக்கு ஒரு குஃப்ரிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதுக்கு குரானை பற்றி பிடிப்பது தான் வழி. சிறுக்கு குஃப்ரிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? குரானை பற்றி பிடியுங்கள். நபிமார்களுடைய வஹியை, அவங்களுடைய கூற்றை பற்றி பிடிக்கணும். அதை விட்டுட்டு ஷிர்க்கு வந்துடக்கூடாது, குஃபுர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அறிவை பற்றி பிடித்தார்கள், தத்துவத்தை பற்றி பிடித்தார்கள். எனவே அதை விட பெரிய ஆபத்து, எந்த ஆபத்தை பயந்தார்களோ அதை விட பெரிய ஆபத்தில் அவர்கள் விழுந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க, புரியுதா இல்லையா? இந்த தௌஹீத் ஜமாத்து குரூப்பா இருக்கட்டும், இன்னும் இந்த பொதுவா என்னென்ன குரூப் உருவாகிக்கிட்டே இருக்குதோ, இன்னும் கியாமத்துக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை உருவாக போதோ தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்க எல்லாரும் செய்யறது என்ன, இவங்க ஒரு திட்டத்தை போட்டுருவாங்க, அப்ப அந்த திட்டத்துக்கு ஏற்ப அவங்க மார்க்கத்தை புரிய பார்ப்பாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஆஹா பிரச்சனை வந்துருச்சு, அப்ப என்ன செய்யறது, ஓடணும், வழி தேடணும். அதுக்கு என்ன வழி, திரும்ப குரான் பக்கம் வரமாட்டாங்க, வந்து தங்களுடைய அறிவை திருத்தி போன்னு பார்த்தா அல்லாஹ் வழிகாட்டுவான். இவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய அறிவை திருத்தாம தங்களுடைய அறிவை அசலாக்கி கொண்டு குரானுடைய வசனங்களை திருத்த பார்ப்பாங்க, அதை திருப்ப போப்பாங்க, அதுல ஏதாவது வியாக்கியான விளக்கம் சொல்லி மாத்தலாமான்னு பார்ப்பாங்க. அப்ப ஒரு வழிகேட்டிலிருந்து இன்னொரு வழிகேடு பெருசாகி கொண்டே போகுமே தவிர, எப்படி ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அப்புறம் இன்னொரு பொய், அப்புறம் இன்னொரு பொய், அப்புறம் இப்படி பொய்யை தான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமே தவிர அவர்களால தப்பிக்க முடியாது. அதுக்கு பதிலா நான் பொய் சொல்லிட்டேங்க மன்னிச்சுக்குங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சிருக்கும், புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப பாருங்க, இந்த கொள்கை உள்ளவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. யாரு, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்லக்கூடாது, அந்த மாதிரி கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அதாவது நம்முடைய இஸ்லாமிய மன்னர்கள் காலித் இப்னு அப்துல்லா அல் குசரி, ஈராக்கில் அமீராக இருந்தவங்க, இந்த கொள்கையில மூத்தவராக இருந்தவன் இந்த ஜஅதுபுனு திருகம் என்ற ஒரு மனிதர், ஜஅதுபுனு திருகம் என்ற ஒரு மனிதர், அதாவது ஹிஜ்ரி 100 முடிஞ்சு அந்த இரண்டாவது நூற்றாண்டு ஆரம்ப காலத்துல தான் இந்த கொள்கை பெரிய அளவுல உருவாகுது. எப்ப இந்த மொத்தசிலாக்கள் வந்து கிரேக்க தத்துவங்களை படித்து கொண்டு வந்து அதை முஸ்லிம்களுக்கு மத்தியில புகுத்த ஆரம்பிச்ச உடனே எதெல்லாம் புதுசா இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தானே இருக்கும், குல்லு ஜதீதின் லதீதுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு புதுசும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு அந்த அடிப்படையில இதை எடுத்து ரொம்ப பேச ஆரம்பிச்சான். அப்போ மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க, இவனுடைய ஃபித்னா அதிகமாயிட்டே இருக்கு, இவனுடைய கூற்று மார்க்கத்தை விட்டு இவனை வெளியேற்றி விட்டது, அதனால இவன் முர்த்ததாயிட்டான், இவன் தௌபா செய்யலனா இவனை கொல்றதுதான் தண்டனை சொல்லி. அப்ப மன்னர் என்ன செஞ்சாரு, ஈதுல் அதஹா ஹஜ்ஜி பெருநாள் என்று ஹுத்துபா கொடுத்துட்டு, மக்களே நீங்களெல்லாம் போய் உங்களுடைய குர்பானி ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை அருங்க, நான் இன்று குர்பானி கொடுக்க போறேன், யார, இந்த ஜுஹதுபுனு திருகம்னு சொல்லி ஹுத்துபா, ஈதுடைய பெருநாளுடைய ஹுத்துபா கொடுத்துட்டு இறங்கி வந்து இவனை படுக்க வச்சு கழுத்து அறுத்துட்டாப்ல, புரியுதா இல்லையா? ஏன் இது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குற்றம், இது அல்லாஹுடைய சிஃபத்தை மறுக்கக்கூடிய குற்றம். அதற்கு பிறகு அவன் மூத்தா போயிட்டாலும் எந்த ஒன்றை விதைச்சிட்டு போயிட்டாங்களோ, புரியுதுங்களா, அது அடுத்தடுத்து பரவ ஆரம்பிக்கும்ல, அந்த அடிப்படையில தான் அடுத்து இந்த கொள்கை அம்ரு பின் உபைத் என்ற மனிதனால் திரும்ப பரவியது, அது போன்று ஜஹ்மு பின் சஃப்வான் இந்த இருவர்கள் மூலமாகவும் இந்த கொள்கை அதிகமாக பரவியது. இந்த ஜஹ்மு பின் சஃப்வான் இவனுடைய, இவன் யார் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்திலிருந்து, அப்புறம் கொஞ்சம் மொத்தசிலாக்கள், இப்படி எல்லா வழிகட்ட கூட்டத்திலிருந்து உருவாக்கி ஒரு கூட்டத்தை உருவாக்கியவன் தான் இந்த ஜஹம் என்பவன். நம்ம அடிக்கடி இடையில ஜஹ்மியாக்கள் ஜஹ்மியாக்கள் நம்ம சொல்லுவோம், இந்த ஜஹ்மியாக்கள் இந்த ஜஹ்மு பின் சஃப்வான் இவன் மூலமாக உருவாக்கப்பட்ட கூட்டம் தான், புரியுதுங்களா? நீங்க சஹீஹுல் புகாரியில கடைசி பாடம் தௌஹீத் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கும், சஹீஹுல் புகாரி இருக்குல்ல, அதுல தௌஹீத்னு ஒரு அத்தியாயம் இருக்கும். அந்த அத்தியாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை இமாம் புகாரி எப்படி வைத்திருப்பார்கள் என்றால், கிதாபு தௌஹீத் வர்ரத்து அலல் ஜஹ்மியதி, தௌஹீதுடைய அத்தியாயம் இன்னும் ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு, வர்ரத்தி அலல் ஜஹ்மியதி, ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அத்தியாயம், யாருக்கு, ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அத்தியாயம்னு தன்னுடைய பாடு, அதாவது சஹீஹ் நூலுடைய கடைசி அத்தியாயத்துக்கு அவங்க பெயரிட்டிருப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹ் ஹதீஸ் நூல்களில் கடைசி பாடமா இதை வைத்து ஏன் முடிச்சாங்கன்னு சொன்னா, பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய போர்வையில இந்த ஜஹ்மியாக்கள் நிறைய பூந்துட்டாங்க. அதனாலதான் நம்ம ஆரம்ப பாடத்தில் சொல்லியிருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இன்று பெரும்பாலும் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அதிகமானவர்கள், அல்லது பெரும்பாலும் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்கள் யாருன்னு சொன்னா இந்த ஜஹ்மியாக்கள் சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை தஹ்வீல் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை இப்ப இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் மறுக்கிறாங்க. பாருங்க, எந்த கொள்கையின் அடிப்படையில? இந்த ஜஹ்மியாக்களுடைய கொள்கையின் அடிப்படையில். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப இருக்கிற சுன்னத்துல் ஜமாத்துல கொஞ்சம் நம்மள்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க, பெரும்பாலான விஷயங்கள் யாருடைய கொள்கையா இருக்கும்? இந்த ஜஹ்மியாக்களுடைய கொள்கையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்ப இந்த ஒரு தவறு நம்ம புரிந்து கொண்டதற்கு பிறகு நல்ல கவனிங்க, என்ன தவறு அது? அல்லாஹு தஆலா இப்ராஹிமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டான். அப்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீலாக ஆக்கி கொண்டான் என்றால், இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் யாரை ஹலீலாக எடுத்துக்கொண்டார்கள்? அல்லாஹுவே தன்னுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டார்கள். புரியுதுங்களா? ஹை, இதை இதற்கு மேல நம்ம விளக்கக்கூடாது. எப்படி? கமாலுல் முஹப்பா, ஹுல்லத் என்பது முஹப்பத், அன்புனுடைய ஒரு முழுமைத்தனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமை அப்படி நேசித்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுவை அப்படி நேசித்தார்கள். அல்லாஹு தஆலா எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களை நேசித்தான்? அவருடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் நேசித்தான். புரியுதா? இப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்போம். அது என்ன முக்கியமான விஷயம்? அல்லாஹுவின் பக்கம் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டால் அதை அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம விளங்கணும். இப்ப அன்பு என்பது இரக்கம், கருணை, பாசம். புரியுதா? இந்த அன்பு என்பது படைப்பினங்களுக்கும் சொல்லப்படுது, கருணை இரக்கம் என்பது படைப்பினங்களுக்கும் சொல்லப்படுது, இது அல்லாஹுவிற்கும் சொல்லப்படுது. புரியுதா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஆவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்? அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்ப விளங்கிக்க போறோம், ஏற்றுக்கொள்ள போறோம். படைப்பினங்களின் பக்கம் சேர்க்கும் போது படைப்பினங்களுக்கு ஏற்ப விளங்கிக்க போறோம். முடிஞ்சு. புரியுதா? இந்த குழப்பம் யாருக்கு? அவங்களுக்கு தான். நம்ம என்ன அவங்களுக்கு சொல்றோம்? இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துல இல்ம் என்ற சிஃபத்தை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அவங்க சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு. இந்த ஜஹமியாக்கள் சொல்லுவாங்க ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துல இல்முங்கிற சிஃபத்தை ஏற்றுக்கொள்வோம். சரி, சமா, அல்லாஹ் கேட்கின்றான், ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்க. பசர், அல்லாஹ் பார்க்கிறான், சமீஉன் பசீர், பார்க்கிறான், ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்க. எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? அல்லாஹ்விற்கு தகுதியான முறையில், படைப்பினங்களுக்கு ஒப்பாகாத முறையில் சொல்றீங்களா இல்லையா? சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அதே போல இங்கேயும் சொல்லிடுங்க. புரியுதாமா? சமீ பசீர், கேட்கின்றான், பார்க்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அலீமுன், அறிகின்றான் என்று சொல்லும் பொழுது, அந்த சிஃபத்தை எப்படி அல்லாஹுடைய தன்மைக்கு ஏற்ப நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அதே போல அல்லாஹு தஆலா ஹலீலாக எடுத்துக்கொண்டான் என்றால் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப, அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அது அவனுடைய தகுதிக்கு ஏற்ப, அல்லாஹ் பாசம் வைத்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய தகுதிக்கு ஏற்ப. அல்லாஹ்வுடைய பாசத்தை ஏன் படைப்பினங்களுடைய பாசத்தோட ஒப்பிடுறீங்க? அல்லாஹ்வுடைய பாசத்தை படைப்பினங்களுடைய பாசத்தோட நீங்க ஒப்பிடுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா முன்னாடியே இருந்தான், எப்போதுமே இருந்துகிட்டே இருந்தான். இப்ராஹிம் நபி பின்னாடி படைக்கப்பட்டவர், அவர் சின்ன பிள்ளையா இருந்து பெருசாகி வர்றாரு, அதுக்கப்புறம் அவர் சில நல்ல காரியத்தை செய்யறாரு, அதுக்கு பிறகு அவர் தியாகங்களை செய்யறாரு, அர்ப்பணிப்புகளை செய்யறாரு. அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுக்கிறான், அவ்வளவுதான். அதனால அல்லாஹ் அவரை தன்னுடைய நண்பனாக, நேசராக எடுத்துக்கொண்டு நேசிக்கிறான்னு சொன்னா, அப்ப புதுசா ஒரு தன்மை போய் அல்லாஹ்வோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது. புதுசா ஒரு தன்மை அல்லாஹ்வோட போய் ஜாயிண்ட் ஆகுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்படி பாருங்க அவங்களுடைய வந்து, அப்ப அல்லாஹ்வோட புதுசா ஒன்னு ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்விடத்துல மாற்றங்கள் ஏற்படுகிறதா? அல்லாஹ்விடத்துல மாற்றம் ஏற்படுகிறதா? மாற்றங்களுக்கு அவன் இலக்கணமானவனாக ஆகிவிடுகின்றானா? அப்படி அவ்வளா அல்லாஹ் பரிசுத்தமானவன் ஆயிட்டு அப்பெல்லாம் கிடையாது. மாற்றங்கள்ங்கிறது படைப்புகள்ல தான் ஏற்படுமே தவிர அல்லாஹ்வுல ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி தெளிவா சொல்ல போனா, கிறுக்குத்தனமா உங்களை யார் சிந்திக்க சொன்னா? இந்த மாதிரி கிறுக்குத்தனமா, மஜ்னூனுத்தனமா யார் உங்களை சிந்திக்க சொன்னா? இப்ப அல்லாஹ் பாக்குறாங்கிறத நம்புனீங்கல்ல, நம்புறீங்கல்ல? ஓகே. அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்ற தன்மை படைப்புகளை படைப்பதற்கு முன்பே இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. புரியுதா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ்விற்கு ஹாலிக் என்ற தன்மை இருந்தது. ராஜுக் என்ற தன்மை, படைப்புகளுக்கு ரிசுக் கொடுப்பதற்கு முன்பே ராஜுக் என்ற தன்மை அவனுக்கு இருந்தது. அதே போல நீங்க எப்படி அலீமுன் சமீஉன் பசீருங்கிறத ஏற்றுக்கொண்டீங்க, இப்ப அல்லாஹு தஆலா புதுசா படைப்புகளை படைச்சிருக்கிறான், இதை அல்லாஹ் அறிகிறானா இல்லையா, இதை அல்லாஹ் பாக்குறானா இல்லையா, இதனால அல்லாஹ்விடத்தில் மாற்றம் வந்துச்சுன்னு சொல்றீங்களா இல்லையே? அதே போலதான் அல்லாஹ்விடத்தில் நேசம் ஹுல்லத் என்ற சிஃபத்து அது அவனுடைய அசலிலிருந்தே இருக்கிறது. புரியுதுங்களா? படைப்புகள் புதுசாக வருகிறதே தவிர அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் எந்த விதமான மாற்றமும் புதுமையும் ஏற்பட போவதில்லை. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹு தாலாவுடைய நேசம் என்பதை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நாம் நம்பிவிட்டோம் என்று சொன்னா இந்த குழப்பங்கள் வராது. இரண்டாவது விஷயம் என்ன, அல்லாஹ் ஒன்று கூறியவுடன் அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய கடமையை தவிர அதற்கு தத்துவத்தை தேடுறதோ அல்லது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் அதை ஏற்றுக்கொள்ளணும், அந்த வழிக்கு அது ஒத்து வரலன்னு சொன்னா அதை மாற்றணும் என்ற நிலைப்பாட்டை யார் உங்களுக்கு கத்துக் கொடுத்தது? இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு அதான் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு கட்டுப்படணும், அதான் குர்ஆனுடைய கட்டளை, அத்தியுர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்க. எங்கேயாவது குர்ஆன்ல ரசூல் சொன்னது உங்களுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இருக்காங்க? ரசூல் சொன்னது உங்களுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூல் சொன்னது உங்கள் அறிவியலுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி எங்கேயாவது இருக்கா? அத்தியுல்லா அத்தியுர் ரசூல், அல்லாவுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க. குர்ஆன்ல எங்கேயுமே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட சொல்லும் போது கண்டிஷன் போட்டு சொல்லப்பட்டிருக்கா அல்லது கண்டிஷன் இல்லாம சொல்லப்பட்டிருக்கா? கண்டிஷன் இல்லாம சொல்லப்பட்டிருக்கு. அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் என்றால் கண்டிஷன் போடக்கூடாது, நான் இப்படித்தான் கட்டுப்படுவேன், இப்படித்தான் கட்டுப்படுவேன், இப்படி இருந்தா தான் கட்டுப்படுவேன்னு சொல்லி. அப்ப அல்லாஹுடைய தன்மைகள் சொல்லப்படும் போது அல்லாஹு தஆலா தன்னை பற்றி ஒரு செய்தியை சொல்லும் போது நீங்க ஒரு கண்டிஷனை போட்டுக்கொண்டு அந்த கண்டிஷனுடைய தன்மைக்கு ஒத்து வந்தாதான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வது, இது அல்லாஹுக்கு நீங்க அதிகாரம் செலுத்துற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்க. புரியுதா இல்லையா? ஹை. அதனால அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டான் என்பது உண்மை. புரியுதுங்களா? இப்ப பாருங்க அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா அவங்களை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், நீங்க படிச்சு பாருங்க. வலக்கத் ஆதைனா இப்ராஹிம் ருஷ்தஹு மின் கப்ல், இப்ராஹிம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவருக்கு நாம் தெளிவான ஞானத்தை அறிவை கொடுத்தோம். எப்படி? ஒரு சிலை செய்து விற்கக்கூடிய அல்லது சிலை செய்து பூஜை நடத்தக்கூடிய ஒரு தந்தைக்கு பிறந்தும் கூட, அந்த குடும்பத்தில் பிறந்தும் கூட, குழந்தை பிள்ளையா வளரும் பொழுதே அந்த சிலைகளை பார்த்த உடனே அவருக்கு வெறுப்பு. அடுத்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது தெளிவான ஒரு கருத்தாக அவர் பேச தொடங்கிய போது அவர் பேசிய பேச்சே சிலைகளை எதிர்த்து தான் பேசுறார். தன்னுடைய தந்தை சிலை வணங்குவதை பார்த்து, சிலை செய்வதை பார்த்து தந்தையை எதிர்க்கிறார், தந்தையை கண்டிக்கிறார், தந்தைக்கு அறிவுரை சொல்றார். புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப பிடிச்சு, அல்லாஹுக்கு பிடிச்சு போயிருச்சு. மேலும் மேலும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தௌஹீதுடைய அறிவை, தௌஹீதுடைய ஞானத்தை விசாலப்படுத்தி கொண்டே இருந்தான். அடுத்து இந்த தௌஹீதுக்காக அவங்க தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நீண்ட வரலாறு, ஏற்கனவே தாவாவுடைய பாடத்தில் கூட நீங்க படிச்சிருக்கலாம். இப்படி இந்த தியாகங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இது ஒரு நாள்ல ஏற்படாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பயான் கேட்டவுடனே நேரம் போய் போர்வையை பொத்திக்கிட்டு தலானிக்குள்ளார பெட்டுக்குள்ளார படுத்துக்கிட்டு அன்னைக்கே அன்னைக்கு ராத்திரியா ஹசன் பசரியாயிருந்து பார்ப்போம். அதுவும் எப்படி எப்படி படுத்துக்கிட்டு போர்வையை பொத்திக்கிட்டு, பயான் கேட்டோமே போய் உடனே ரெண்டு காய்ச்சி தொழுவோம், உடனே ஒரு குர்ஆன் கத்தம் பண்ணுவோம், உடனே அடுத்த நாள் நோன்பு வைப்போம், அடுத்த நாள் நஃபில் தொழுவோம், அல்லாட்ட கேட்போம், நம்மளும் அந்த மாதிரி இருப்போம். பயான்ல சொல்லப்பட்ட விஷயம் எதையுமே அமல் செய்யறது கிடையாது. உடனே போயிட்டு அப்படியே கற்பனை விட்டு இவரும் அவ்வளவுதான், நேரம் போயிடும். போச்சாவா புஜுரு, என்னமா போச்சாவா புஜுருக்கு தெரியுமா இல்லையா? அவ்வளவுதான், அதாவது போயிட்டார், நேரம் போய் சேர்ந்துட்டார், எங்க போய் சேரணுமோ சேர்ந்துட்டார். அப்படி கற்பனை, நம்ம அப்படி விளங்குறோம். நம்ம எப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் என்ன சொல்றது, உங்களை சொல்ல நான் என்ன சொல்றேன், புரியுதா? ரெண்டு காய் தொழுதுட்டாலே போதும், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஹசன் பசரி ரம்துலாலியோ இன்னும் சில அறிஞர்கள் சொன்னாங்க, நீங்க தான் ஜும்மா பயன்லாம் கேட்கறதே இல்லையா, இந்த அஜரத் பயனை கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறீங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்க காலத்துல அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே இருப்பாரு, வெளியில பார்த்தா அவர் தொழுகிற அவரு தொழுத மாதிரியும் தெரியாது, தொழுகிற மாதிரியும் காட்டிக்க மாட்டாரு, எப்படி அப்படி இருப்பாரு. அவங்க சொல்றாங்க இப்ப இந்த காலத்துல, அவங்க சொல்றாங்க பாருங்க எப்பா சுபஹானல, இந்த காலத்துல சில பேர் ஒரு நாள் ராத்திரி தஹஜ்ஜத் தொழுதவுடனே அடுத்த நாள் காலையில வந்து, தெரியுமா நேற்று ராத்திரி நான் தஹஜ்ஜத் தொழுதேன், எப்படி நீ தஹஜ்ஜத் தொழுதியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. என்னங்க நான் நேற்று ராத்திரி தொழுதுனே அப்படிம்பாரு. அப்படி இல்லாட்டி அப்படியே தூங்குற மாதிரி இப்படி பேசுவார், என்னப்பா தூங்குற காலையிலேயே, இல்ல ராத்திரில தஹஜ்ஜத் ரொம்ப நேரம் தொழுத அதான் தூக்கம் வருது, எப்படி தொழுதது மொத்தமா என்ன, அன்னைக்கு தான் ஆரம்பமும் கடைசியும், முதலும் கடைசியும் அன்னைக்கு தான். கொஞ்சம் அசதியா இருப்பாரு, பார்த்துட்டு நீங்க கேட்பீங்க என்ன புள்ள அசதியா இருக்க, இல்ல புள்ள நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் ஓதிக்கிட்டு இருந்தேன், அதான் சொல்லிட்டு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கு நீ தொழுவாமலேயே ஓதாமலேயே பேசாம இருந்திருந்தா கூட தூங்குனதுக்காவது எல்லாம் நன்மையை கொடுத்துருப்பான், எல்லாம் பாதுகாக்க. விஷயம் என்ன, அங்க மாறி போயிட போற தலைப்பு மாறி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். நம்ம வந்து ரொம்ப பலவீனமானவங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு அதோட களைச்சிருவோம், யாரெல்லாம் நேரம் எனக்கு டிக்கெட் கொடுத்துட்டு ஜன்னத்தில் புரிசு போதும் எனக்கு இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 200 வருஷம் வரைக்கும் இருந்தாங்களா, குறைஞ்சது 175 வயசு, சில பேர் 190ங்கிறாங்க, சரிங்களா. ஓகே பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், சின்ன வயசுல இருந்து அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, புரியுதா இல்லையா. குறிப்பா இந்த தௌஹீதுக்காக ஷிர்கை எதிர்த்து அவங்க செஞ்ச தியாகம் சாதாரண தியாகம் இல்ல. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது கூட, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் வத்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நபியை நீங்கள் இப்ராஹிமுடைய கொள்கையை பற்றி பிடியுங்கள், அந்த கொள்கையில் செல்லுங்கள் என்று. பாருங்க, இப்படி தியாகங்கள் செஞ்சு செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க, சோதனைக்கு மேல சோதனை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாதாரண கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு ரெண்டாவது அவங்களுக்கு குழந்தை இல்லாம வேற இருக்கு, சரியா. ஏற்கனவே தன்னுடைய ஊர்ல சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மனம் முடிச்சிருந்தாங்க, குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் போய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல அங்க அவங்க கிடைக்கிறாங்க, அவங்கள நிக்காக பண்றாங்க, குழந்தை இல்லை. இப்ப அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்க, அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்தான், தன்னுடைய நேசத்திற்குரியவர் கேட்கும்போது அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா, கண்டிப்பா அல்லாஹு தஆலா கொடுப்பான், கொடுத்துட்டான். இப்ப கொடுத்த உடனே இப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளம் இந்த குழந்தை வர்றதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக இருந்துச்சு. இப்ப இந்த குழந்தை வந்த உடனே கொஞ்சோன்னு அந்த உள்ளத்துக்குள்ளார குழந்தையுடைய இடம் வந்துருச்சு. அல்லாஹு தஆலா இப்ப பார்த்தான், இவர்கள் இப்ப இந்த குழந்தையினுடைய முகப்பத்து உள்ளார வந்துருச்சு, அல்லாஹு தஆலா இந்த உள்ளம் தனக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று பரிசுத்தமாக விரும்பணும். எல்லாற்றையும் அல்லாஹ் அப்படித்தான் விரும்புறான், ஆனா நம்மளால முடியுமா, அல்லாஹ் தான் அறிஞ்சவர், புரியுதா. கொஞ்சம் நம்ம போய் கொஞ்சம் லட்சத்துல ஒரு மடங்கு அல்லாஹுடைய அன்புல சேர்ந்துட்டாலே பெரிய விஷயம், புரியுதா. அல்லாஹு தஆலா ஒரு சோதனை வச்சான், அந்த சோதனையை வெளிப்படுத்தி செய்ய வச்சான். அல்லாஹ் நாடி இருந்தா நம்ம மறைச்சு செஞ்சிருக்கலாம், புரியுதுங்களா. அல்லாஹ் எப்போதுமே அடுத்து வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை வெளிப்படையாக செஞ்சான். இப்படி இப்ராஹிமே நீங்க கொண்டு போய் இந்த குழந்தைய மக்கால விடணும், கொஞ்சி விளையாடி தூக்கி கொஞ்சக்கூடிய வயசு, குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, குறிப்பா குழந்தை பிள்ளையா இருக்கிறத விட அந்த 4-5 வயசுல அந்த குழந்தை புள்ள விளையாடும் பொழுது எவ்வளவு பிரியமா இருக்கும். சொன்ன உடனே ஏன் அல்லாஹ்